நலம் காப்போம் சாந்தோம் கலை தொடர்பு நிலையம் வழங்கும் நிகழ்ச்சி.
வணக்கம் இனியதேங்களே, இன்றைய நலம் காப்போம் நிகழ்ச்சியில் மனநலம் குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். கடந்த சில வாரங்களில் நமது இணையதங்கள் தொலைபேசி ஊடான கேள்விகளுக்கு மனநல ஆலோசகர் திருமதி ஷெலின் அவர்கள் பதிலளித்தார்கள். தொடர்ந்து கூட குடும்பத்தில் உள்ள பிரச்சினைகளும் கணவன் மனைவி இடையே உள்ள பிரச்சினைகளை பற்றியும் கடந்த வாரத்தில் சகோதரி ஆரோக்கியம் மேரி அவர்களின் கேள்விக்கணையாக குழந்தைகளை பேணி வளர்ப்பதில் உள்ள பிரச்சனையும் என்னென்ன என்பதை பற்றி நாம் பார்த்துக் கொண்டிருந்தோம், கேட்டுக் கொண்டிருந்தோம். கடந்த வாரத்தின் தொடர்ச்சியினை இப்பொழுது நாம் கேட்கலாம்.
ஆனா இப்ப கிராமங்கள் எல்லாம் இன்னமும் ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து படிக்காத படிப்பறிவு இல்லாதவங்க இருக்காங்க. அப்படி அவங்க அவங்க வந்து அவங்களால எதுவும் அவ்வளவு அறிவுபூர்வமா
அவங்க வந்து நம்ம கதைகள்ல இல்லாத விஷயங்களா நமக்கு வந்து இன்ஃபேக்ட் சொல்ல போனீங்கன்னா கிராமத்துல வந்து இன்னும் பசங்க பிராக்டிக்கலா கத்துக்கலாம் நிறைய விஷயத்த. ஒரு வயல்வெளி பார்த்தீங்கன்னா நெல் எப்படி விளையுதுன்றதுல இருந்து இந்த நெல்லுக்கு வந்து விளையறதுக்கு இதெல்லாம் நம்ம செய்யறோம்ன்றதுல இருந்து அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்க விஷயங்கள் இருக்கு. ஆறு, இது ஆறு எங்க இருந்து வருது, எப்படி வருது, இதெல்லாம் தானே நம்ம வந்து ஸ்கூல்ல போயும் படிக்கிறோம். சோ வந்து கற்றுக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் கிராமங்கள்ல நகரத்தை விட இன்னும் அதிகமா இருக்கு. நேரடியா
பார்த்து
ஆமா, சோ அதே வந்து பேரண்ட்ஸோட ஆட்டிடியூட் எப்படின்றதுலதான் வந்து இது ஃபுல்லா உள்ளடங்கியிருக்கு. சோ கல்வினா வந்து படிப்பு, நீ போய் ஒரு புக்ல படிக்கிறது மட்டும் இல்ல, முன்னாடி இருந்தே கற்றுக்கிற. அது மாதிரி இன்னொன்னு என்னன்னா கல்வியில ஆர்வம் ஏற்படுத்தக்கூடிய வகையில கதைகள் இவங்களா கிரியேட் பண்ணி சொல்லலாம். படிக்காத ஒருத்தர் இருந்தாங்க, அவங்களால இப்படிதான் இருக்க முடிஞ்சது. இதே படிப்பும் சேரும் பொழுது உனக்கு வந்து நீ இப்படி இப்படி ஒருத்தர் நல்லா வாழ்ந்தாரு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கதை மூலமா சொல்றப்ப அவங்களுக்கு வந்து படிப்புங்கிறது ஒரு ஆர்வத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறுறப்ப எப்படா ஸ்கூலுக்கு போவோம் அவங்களுக்கே யோசிப்பாங்க.
ஆனா ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து அடிக்கிறதுனாலதான் இப்ப அடிக்கிறதுனாலதான் என் பையன் அடிச்சாதான் என் பையன் நல்லா படிப்பான் அப்படின்னு ஒரு சில நினைக்கிறாங்க.
இல்ல, இது வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு ஆட்டிடியூட். மேபி அடிக்கிறதுனால அவன் பயந்துட்டு கொஞ்ச நேரம் புக்கை எடுத்து வைப்பான். அப்படி பார்த்தா இப்ப வீட்டுல அனிமல்ஸ் எல்லாம் வளர்ப்பாங்க, அடிச்சா ஒரு இடத்துல உட்காரும், அடிச்சா போகும். சோ அந்த மாதிரி ஒரு பழக்கம் தானே ஒழிய அடிக்கிறதுனால எல்லாம் வந்து ஒருத்தர் வந்து படிக்கிறாங்களா, புக்கை வச்சிருப்பாங்க படிக்கிறாங்களா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறிதான். சோ அடிக்கிறதுன்றது எந்த விதத்திலும் உதவாது. குழந்தைகள் வந்து சின்ன வயதுல இருந்தே வந்து மரியாதை எதிர்பார்ப்பாங்க. இப்ப ஒரு வளர்ந்த மனிதருக்கு எந்த மரியாதை கொடுக்கணுமோ, எந்த அளவு மரியாதை எதிர்பார்க்கறாங்களோ அதே உணர்வு தான் வந்து குழந்தைங்களுக்கும் இருக்கும். சோ அப்ப இருந்தே அவங்களுக்கு வந்து நம்ம மரியாதையோட நடத்துறமா எந்த குழந்தையும், அதுதான் முக்கியமே தவிர நீங்க அடிக்கிறது எல்லாம் வந்து மிருகங்களையே பண்ணக்கூடாது அப்படின்றப்ப குழந்தைகளை பண்றது வந்து சரி கிடையாது. அடிக்கிற மாதிரி பயமுறுத்தலாம். இல்ல நீ இப்படி பண்ணனா வந்து உனக்கு நான் இப்படி இப்படி செய்வேன், இப்படி நீ இப்படி செய்யறதுனால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னன்றத புரிய வச்சுட்டா அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சுக்க போறாங்க. ஆனா பெற்றோருக்கு வந்து அந்த விளைவுகளை சொல்லி புரிய வைக்கிறதுக்கான பொறுமை இல்லாதனால அடிக்கிறாங்க. சோ அவங்க வந்து தன்னைத்தானே அடிச்சுக்கிறதுக்கு சமம் அது.
நீங்க ஒரு கருத்தை பதிவு பண்ணும்பொழுது ஒரே நேரத்துல பல விஷயங்களை நாம் கவனத்தில் கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம், இருந்தாலும் ஒரு விஷயத்துல நம்ம கவனமா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்க. அப்படின்னா ஒரு மனிதன் ஒரே நேரத்துல எத்தனை விஷயங்களா வந்து கவனத்தில் கொள்ள முடியும்?
இல்ல, அது வந்து நபருக்கு நபர் மாறுபடக்கூடிய விஷயம். இப்ப வந்து இப்ப அதுலயும் குறிப்பா ஆண்களை விட பெண்கள் வந்து ஒரே சமயத்துல பல வேலைகள் வந்து செய்ய முடியும். இது வந்து இன்ஃபேக்ட் இந்த கருத்தை புரிஞ்சுட்டாங்கன்னா நிறைய குடும்பங்கள்ல வந்து பிரச்சனையே வராது. ஏன்னா ஆண்களுடைய மனநிலை வந்து நிறைய பெண்களுக்கு புரியறது இல்ல, அது மாதிரி பெண்களுடைய மனநிலை வந்து ஆண்களுக்கு புரியறது இல்ல. இப்ப சில ஒரு லைவ் ப்ரோக்ராம் ஒரு டிவியில பண்ண போறதுங்க சொன்னாங்க, என் ஹஸ்பண்ட் பேசவே மாட்டேன்றாரு, நான் என்ன பேசினாலும் அவர் வந்து ஜஸ்ட் கேட்டுட்டு தான் இருக்காரு, வெளிய பேசவே மாட்டேங்கிறாரு, ரொம்ப ரிசர்வ்டா இருக்காரு அப்படின்றது. இப்ப பொதுவாவே வந்து பெண்களுக்கு வந்து அவங்களுடைய மூளையின் அமைப்பே அவங்க வந்து பேசக்கூடியவர்களா இருக்கிற மாதிரி தான் அவங்களோட பிரெயின் அமைப்பே இருக்கு. பட் ஆண்களுக்கு வந்து அப்படி கிடையாது. ஆண்கள்ல வந்து பேசுறாங்கன்னா தான் அவங்க வந்து ஏதோ கொஞ்சம் அப்நார்மல், ரொம்ப பேசுனாங்கன்னா கொஞ்சம் அவங்கதான் வித்தியாசமா இருக்காங்கன்னு அர்த்தமே தவிர ஆண்களுடைய மூளை வந்து பேசக்கூடிய வகையில இல்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆண்களால வந்து ஒரு சமயத்துல ஒரு வேலையில தான் முழு கவனத்தையும் செலுத்த முடியும். இப்ப நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர்ல ஏதோ நீங்க வந்து ஒரு ப்ரோக்ராமிங் பண்றீங்கன்னா அப்ப வேற யார் பேசினாலும் உங்க மனைவியே பேசினாலும் உங்களால வந்து கவனம் செலுத்த முடியாது. அவங்களுக்கு வந்து நீங்க வந்து அவங்களை உதாசீனப்படுத்துற மாதிரி கூட ஒரு எண்ணம் தோன்றலாம். பட் இது வந்து ஆண்களுடைய அமைப்பே வந்து அந்த மாதிரி தான். பட் பெண்கள் வந்து அப்படி கிடையாது. பெண்களால வந்து சமையலும் செஞ்சுட்டு டிவியும் டிவி சீரியலும் பார்த்துட்டு குழந்தையையும் கவனிச்சுட்டு ஒரு 10-15 வேலைகளை ஒரே சமயத்தில் செய்யக்கூடிய ஒரு நேச்சுரலாவே அவங்களுக்கு வந்து அந்த எபிலிட்டி வந்து இருக்கு. பட் நீங்க கேட்ட இந்த கேள்வி வந்து சில பேர் வந்து அஷ்டாவதானி எல்லாம் சொல்லுவாங்க, ஒரே சமயத்துல 8 விதமான வேலைகளை வந்து செய்யறாங்க அப்படின்றது. சோ அது அதிகபட்சம் எவ்வளவு அப்படிங்கறதெல்லாம் வந்து தெரியல. பட் வந்து அது நபருக்கு நபர் மாறுபடும், ஒரே சமயத்துல அவங்க எத்தனை விஷயங்கள்ல கவனம் செலுத்துறாங்கன்றது. பட் பேசிக்கலா பாத்தீங்கன்னா ஆண்களை விட பெண்களுக்கு வந்து அந்த திறமை ஜாஸ்தி. ஒரே சமயத்துல பல விஷயங்களை வந்து சமாளிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வந்து இயற்கையாவே அவங்களுடைய உடல் அமைப்புல இருக்கு.
இப்போ வெளியிலிருந்து பார்க்கின்ற அல்லது கேட்கின்ற அல்லது நுகர்கின்ற இந்த 3 விஷயங்களின் வழியாக நம் உடலில் சென்று அது வந்து ஒரு வேதியியல் மாற்றத்தை ஏற்படுத்தி நமக்கு பல வகையான மன அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. இப்ப இதெல்லாம் வந்து எந்தெந்த வகையில வந்து அதாவது சென்சார் பண்ணலாம்னா எப்படி வந்து
கட்டுப்படுத்தலாம்? இப்ப வந்து
உதாரணத்துக்கு இப்ப சமீபத்தில் ஒரு செய்தி, தன்னுடைய மகள் இறந்து விட்டாள் அப்படிங்கிற செய்தியை கேட்ட அடுத்த செகண்டே, அடுத்த நிமிடமே, அடுத்த நொடியே அவங்களுடைய தந்தை வந்து இறந்துடுறாரு. அப்போ வந்து அந்த செவி வழி கேட்கின்ற அந்த ஒரு விஷயம் மனதை தாக்கி அல்லது ஏதோ ஒரு இடத்தை தாக்கி இதயத்தையும் தாக்குது. அப்போ அது அதுக்கான விளக்கம் வந்து கொஞ்சம்
நிச்சயமா இது வந்து பொதுவாகவே வந்து ரொம்ப ஓவர் சென்சிட்டிவா இருக்கிறவங்க இந்த மாதிரி புற சூழ்நிலைகளால பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகம். இது ஒன்லி பை பிராக்டிஸ் தான் வந்து அவங்களால அவங்களோட, அதாவது அவங்க மைண்டே இப்போ உங்க பில்டிங்கே ஸ்ட்ராங்கா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து பூகம்பம் வந்தா கூட அந்த பில்டிங் வந்து பாதிக்கப்படுறது கிடையாது. பட் பில்டிங்கே வந்து உங்களுக்கு வீக்கா இருக்கு, பேஸ்மெண்டே வீக்கா இருக்கு அப்படின்றப்போ ஒரு பூகம்பம் வந்தா கூட உங்களுக்கு, பூகம்பம் இல்ல ஒரு பெரிய புயல் காத்து வந்தா கூட அதை வந்து அடிச்சுட்டு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அந்த மாதிரி மனசு வந்து இவங்க வந்து ஒரு பிரச்சனை ஏற்படக்கூடிய வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. சென்சிட்டிவான மைண்ட் இருக்கு யாருக்காவது இந்த மாதிரி ரொம்ப வீக்கா இருக்காங்க அப்படின்னா நிச்சயமா வந்து அவங்க கவுன்சிலிங் மூலமாகவோ இல்ல நிறைய பயிற்சிகள் மூலமாகவோ அவங்களுடைய மனசை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும். இப்ப என்கிட்ட வந்து ஒரு கேஸ் வந்தது, மரணத்தை பார்த்தாலே ஒரு பையனுக்கு பயம். மரணம்னா அந்த பணத்தை கூட பார்க்க தேவையில்லை, ரோட்ல பூ எங்கேயாவது தூவி இருந்தாங்கனாலே அதை பார்த்தா பயம், அதை மிதிச்சிட்டோம்னா பயம், எப்ப எங்கேயாவது ஒரு பத்தி ஸ்மெல் வந்தா கூட அவங்களுக்கு வந்து அந்த பயம் அந்த மாதிரி. சோ இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ஒரு வர்றப்ப என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு மரணம்னா என்னன்றத வந்து அவங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா விளக்குவோம். இப்ப வந்து சொல்லுவாங்க, இப்ப விஷம்தான் விஷத்தை முறிக்குன்ற மாதிரி, முள்ளாலதான் முள்ள எடுக்குன்ற மாதிரி, எந்த எண்ணம் அவங்களுக்கு வந்து அதிக சென்சிட்டிவ் பாதிப்பை வந்து ஏற்படுத்துதோ அதற்கு நிச்சயமா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்தை கண்டுபிடிச்சு இவங்களுக்கு அந்த மரணத்தை பற்றி எல்லாருமே ஒன்னா சாகத்தான் போறோம், நீ வந்து இது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இது ஒரு பக்கம். இன்னொன்னு வந்து அவங்கள விஷுவலைஸ் பண்ணி பார்க்க சொல்றது, தானே இறந்து போன மாதிரி ஒரு கற்பனை செய்து பார்க்கிறப்ப என்ன ஆகும்னா மரணத்தை பற்றின பயம் வந்து அவங்களுக்கு டோட்டலா போயிடும். இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு தான். சோ இந்த மரணம்ன்றது வேற என்ன ஏதாவது ஒரு காரணமா கூட இருக்கலாம், நீங்க சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு காரணம் அவங்களது மனசை இம்மிடியா தாக்கக்கூடிய விஷயம். சோ இயல்பாகவே அவங்களுக்கு எந்த விஷயம் தாக்கக்கூடியதோ அதை வந்து ஒரு ஸ்டார்டிங்ல இருந்தே அவங்க அதை வந்து மனம் நம்ம அந்த விஷயம் வந்து மனசை பாதிக்காத அளவுக்கு இவங்க வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண கத்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி புற சூழ்நிலைகள் வந்து நிச்சயமா அவங்களுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தாது.
இன்றைக்கு சுய முன்னேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கான அடிப்படை காரணம் என்ன, இது எப்படி வந்து தத்துவார்த்த ரீதியா நீங்க பாருங்க?
இப்ப எந்த துறையில வெற்றி பெறணும்னாலும் இல்ல நம்ம வாழ்க்கையிலேயே வெற்றி பெறணும் அப்படின்னா கூட நம்மளுடைய கேரக்டர் அண்ட் ஆட்டிடியூடு தான் வந்து இதுல முக்கிய இடம் வகிக்குது. இப்ப நான் சொன்ன மாதிரி இப்ப படிப்பு, நம்ம பணம் முதலீடு இதெல்லாமே வந்து இரண்டாம் பட்சம் தான். நீங்க என்னதான் படிச்சிருந்தாலும் என்னதான் காசு வச்சிருந்தாலும் நமக்கு கரெக்டான ஆட்டிடியூட் இல்லைனா, இல்ல நமக்கு கரெக்டான வந்து சரியான மனநிலை இல்ல அப்படின்னா அந்த பணத்தை வந்து தவறான வழியில தான் நம்ம செலவழிப்போம். தவறான வழினா வந்து சீட்டாடுறதோ குடிக்கிறதோ அப்படி இல்ல, தவறான முதலீடுகள்ல இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுவோம். இன்னொன்னு, நீங்க எவ்வளவுதான் நல்லா படிச்சிருந்தாலும், காலேஜ் ஃபர்ஸ்ட் வந்திருந்தாலும், யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் வந்திருந்தாலும், நீங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறமா அந்த இடத்துக்கான சூழ்நிலைக்கும் உங்களுடைய கேரக்டருக்கும் சூட் ஆகல அப்படின்னா நீங்க வந்து வேலை பார்க்க முடியாது. சோ ஒன்று, வேலையில நீங்க இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை வந்து மற்றவங்களை சரி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும், இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிறதுக்காவது வந்து நமக்கு வந்து தெரியணும். சோ இதுக்குதான் வந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ் வந்து இப்ப ரொம்ப முக்கியம். சாஃப்ட் ஸ்கில்ஸ்னா வந்து அதுல வந்து நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்கு. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், நம்ம எப்படி பேசுறோம், எப்படி பேசுறோம்னா நீங்க எவ்வளவு சத்தமா பேசுறீங்க, எவ்வளவு வேகமா பேசுறீங்க, எவ்வளவு லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதெல்லாம் வந்து செகண்டரி தான், அவசியம் இல்லாத விஷயங்கள் தான். நீங்க நினைக்கக்கூடிய விஷயத்தை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுல நீங்க பேசுறீங்களா அதுதான் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸோட அடிப்படையான விஷயம். இப்ப வந்து பிளைன் லாங்குவேஜ் சொல்லுவாங்க, அதாவது பிளைன் லாங்குவேஜ் மூவ்மெண்ட்னே ஒன்னு வந்திருக்கு. எவ்வளவு சிம்பிளான வார்த்தைகளை, எளிமையான வார்த்தைகளை பயன்படுத்தி மத்தவங்களுக்கு நம்ம விஷயத்தை புரிய வைக்கிறோம், இதுதான் வந்து ஒரு கம்பெனில நீங்க இன்டர்வியூக்கு போறப்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். சோ இது அண்ட் ஆல்சோ வந்து லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், தலைமை பண்புகள் உங்களுக்கு இருக்கா. பாடி லாங்குவேஜ், நம்ம வந்து நம்மளுடைய நிக்கிற விதத்துல, நடக்கிற விதத்திலேயே கூட, நம்ம ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்லயே கூட ஒரு நம்மளுடைய உணர்வுகளை வந்து வெளிப்படுத்திட முடியும். நீங்க என்னதான் வந்து ஒருத்தர் நல்லா பேசினாலும் ஃபேஸ்ல ஒரு ஸ்மைல் இல்ல அப்படின்னா வந்து அவ்வளவுதான், அந்த ஆபீஸ் அட்மாஸ்பியரே வந்து போயிடும். இல்லைன்னா வந்து நீங்க வெளியில நல்லா பேசுறீங்க, ஆனா உங்க முகம் வந்து சரியா நீங்க கடுகன்னு வச்சிட்டு இருக்கீங்க, இல்ல நீங்க நிக்கிறதே வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத தோரணையில நிக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து வேலை வாங்க முடியாது. நீங்க ஒரு லீடர்ஷிப் பொசிஷன்ல இருக்கிறப்போ, ஒரு நிலையில இருக்கிறப்போ நம்ம நிக்கிறது நடக்கிறது எல்லாமே வந்து ஒரு வெற்றிக்கான ஒரு காரணியா இருக்கு. சோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நிறைய பயிலரங்கங்கள் வந்து நான் நடத்திட்டு இருக்கிறேன். தமிழ்நாடு ஃபுல்லா இது வரைக்கும் ஏறத்தாழ 500-600 நிகழ்ச்சிகள் வந்து நடத்திருக்கணும். நிறைய நிறுவனங்களுக்கு, உஷா சன்ஃபிளவர் ஆயில் இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு வந்து இந்த மாதிரி சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரைனிங்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். சோ இந்த சுய முன்னேற்றம் அப்படிங்க சார்ந்த விஷயங்களுக்கு வந்து நிறைய ஆடியோ சீரீஸ் ரிலீஸ் பண்ணிருக்கோம், அண்ட் புக்ஸ் கூட இனி வரப்போகுது. அதனால நம்ம ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்தில நம்ம இருக்கிற இடத்துல இருக்கணும்னாலே ஓடிக்கிட்டே இருக்கணும் பாங்க. சோ நீங்க முன்னேறவும் முன்னேறலையே, அட்லீஸ்ட் இப்ப இருக்கிற பொசிஷனை தக்க வச்சுக்கிறதுக்கே வந்து நம்ம நிறைய முயற்சிகள் எடுக்கணும். அதுல வந்து நம்ம அந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்.
இப்போ தலைமை பண்புல இருக்கிறவங்க, அதாவது இயக்குநர்கள், இவங்கெல்லாம் வந்து ஒரு தனித்துவமா இருக்கணும். நீங்க சொன்னீங்க தலைமை பண்புல இருக்கிறவங்க கொஞ்சம் நல்லா அழகா சிரிச்சிட்டு இருக்கணும், நல்லா வேலை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. ஆனா தலைமை பண்புல இருக்கிறவங்க தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும், அப்படி வச்சுக்கிட்டாதான் வந்து நம்மள மதிப்பாங்க அப்படிங்கிற ஒரு போக்கு இருக்கு.
இல்ல இல்ல, இது வந்து ரொம்ப தவறான ஒரு போக்கு. மேபி சில பேர் வந்து ஏன் அப்படி இருக்காங்கன்னா, சில அது இது வந்து எப்படின்னா இடத்துக்கு இடம் வந்து மாறுபடும். இப்ப சில பேர் வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டீல் பண்றது எல்லாமே வந்து ஒரு சொபிஸ்டிகேட்டட் பீப்புள், நல்ல மனநிலையில இருக்கக்கூடியவங்கன்னா அவங்க வந்து நம்மளுடைய லீடர்ஸ் நம்மளோட மிங்கிள் ஆகிறாங்களா, நமக்கு வந்து ஒரு ஆலோசனை ஜஸ்ட் ஒரு கைட் பண்ற பொசிஷன்ல இருந்தா போதும்னு நினைப்பாங்க. பட் சில பேர் எப்படின்னா மிரட்டினாதான் வேலை செய்வேன் வந்து சில பேர் இருப்பாங்க. அது வந்து அந்த மாதிரி ஆடியன்ஸ் வந்து இருக்கிறப்ப மேபி சில பேர் அப்படி வந்து நடந்துக்கலாம். சில லேபர்ஸ் எல்லாம் இருக்கிற இப்படி இப்படி இருந்தாதான் வந்து ஒரு இல்லனா வந்து பின்னாடி வந்து பேசுவாங்க, முன்னாடி சிரிச்சிட்டு பின்னாடி போனேன் இந்த சிரிச்சே சமாளிச்சுக்கலாம்ப்பா, சிரிச்சிட்டு தலையை சரிதான் வந்து சரின்னு சொல்லிடுவாரு அப்படின்னு கூட இருப்பாங்க. பட் அது கரெக்டானது என்னன்னா, நீங்க வந்து தனி நீங்க வந்து எந்த அளவுக்கு ரொம்ப பிளெக்சிபிளா இருக்கிறீங்களோ அதே சமயத்துல சில விஷயங்கள்ல ஒரு உறுதியானவராகவும் இருப்பாரு. நம்ம வந்து சில விஷயங்கள்ல அவர் கண்டிப்பா இருப்பாரு, சில விஷயங்கள உறுதியா இருப்பாரு. இந்த காம்பினேஷன் வந்து புரிய வைக்கணும். அதாவது உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே வந்து இப்படி நம்ம வந்து அதாவது சிரிச்சுட்டே இருப்பாங்க, நல்லாதான் இருப்பாங்க, பட் அதுக்காக நம்ம தவறு செஞ்சா அது வந்து கண்டிக்கலன்னா கூட நம்ம செய்யறது தப்புதான்றது அவர் புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு அறிவு இருக்கு அப்படின்றது உங்களோட ஒர்க்கர்ஸ்க்கு புரிய வைக்கணும்.
ரொம்ப மகிழ்ச்சிங்க. இதுவரைக்கும் பல விஷயங்களை நம்ம பேசணும், குறிப்பா குழந்தைகள், மாணவர்கள், குடும்பம், இவங்களுடைய மனநலம் குறித்த விஷயங்களை நம்ம பேசணும். அதுக்கான ஆலோசனைகளை நிறையவே சொல்லியிருக்கீங்க. ஒட்டுமொத்தமா எமது இனிய இதயங்கள் எல்லாருமே இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு நீங்க அதை ஒட்டுமொத்தமா கொடுக்க வேண்டிய ஒரு ஆலோசனை என்ன?
அதான், நம்ம வந்து மனநிலைய சந்தோஷமா வச்சுக்கோங்க. மகிழ்ச்சியான மனநிலை உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நிச்சயமா சுற்றி இருக்கிறவங்களையும் உங்களால சந்தோஷமா வச்சுக்க முடியும். சோ ஏதோ ஒரு கேள்விக்கு பதில் சொன்ன மாதிரி, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களை வந்து நம்ம மனசுல இருக்கிற புலம்பல்களையும் குப்பைகளையும் கொட்டக்கூடிய ஒரு குப்பை தொட்டியா நம்ம வந்து நிறைய நினைச்சிட்டு இருக்கிறோம். சோ அதை அவாய்ட் பண்ணிட்டு அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு நமக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு சந்தோஷமான விஷயங்களை கொடுக்கறோம், எந்த அளவுக்கு நம்பிக்கையான வார்த்தைகளை கொடுக்கறோம், எந்த அளவுக்கு உங்களை சுற்றியுள்ள சிச்சுவேஷனை நீங்க பாசிட்டிவா வச்சிருக்கீங்க அப்படிங்கறதுல கவனம் செலுத்தினாலே டெபினெட்டா வாழ்க்கை வந்து இனிமையானதா இருக்கும்.
அழகாவும் இனிமையாகவும் சொல்லிட்டீங்க நீங்க. இந்த நிகழ்வு நமது இனிய இதயங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்பதில் ஐயமில்லை. மீண்டும் நமது வேரிதாஸ் வானொலியின் சார்பில் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கம்.
இனிய இதயங்களே, இதுவரை மனநலம் குறித்து இந்த நலம் காப்போம் நிகழ்ச்சியை நாம் அறிந்து கொண்டிருந்தோம். பல தகவல்கள் நமக்கு புதுமையாகவும் வியப்பாகவும் இருந்திருக்கும் என்பதில் ஐயமில்லை. மீண்டும் வரும் வாரம் மற்றொரு மருத்துவரோடு நாம் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். நிகழ்ச்சி அமைப்பும் ஒலிப்பதிவும் உங்கள் கனகராஜ்.
இனிய இதயங்களே, நலம் காப்போம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு சாந்தோம் கலை தொடர்பு நிலையம்.